ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ, ஸ்ரீமத் லோகாக்ய மகாகுரவே நமஹ. குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். குலசேகர பெருமாள் அவதரித்த நன்னாளை மணவாள மாமுனிகள் உபதேசரத்தின மாலையிலே நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்று அருளி செய்துள்ளார். குலசேகர பெருமாள் பெருமாள் திருமொழி என்கிற 105 பாசுரங்கள் கொண்ட திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்துள்ளார். இதிலே 6 திருமொழியானது ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என்று தொடங்கும் பதிகம். இந்த பதிகத்திலே குலசேகர பெருமாள் கோபிகைகளின் பாவனையை அடைந்து கண்ணனோடு அவர்கள் எப்படி ஊடல் செய்தார்களோ, ஊடல் செய்த போது என்ன பேச்சுக்களை பேசினார்களோ அதை இத்திருமொழியிலே பேசுகிறார். இதற்கு முன் 5 அருளி செயல் பதிகங்களிலே பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களை அனுபவித்தார். அவர்களை எல்லாம் அனுபவித்த பிறகு அந்த கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இவருக்கு ஏற்பட்டது. எதற்காக கண்ணனை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணித்துனா, இவர் கலியுகத்தின் ஆரம்பத்திலே அவதரித்தார். அந்த கலியுகத்துக்கு ரொம்ப சமீபத்திலே கண்ணனுடைய திரு அவதாரம் இருந்தது. அந்த கண்ணன் அவ்வளவு சமீபத்திலே இருந்தாலும் அவனை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதே என்ற துக்கம் மேலிட்டது. இதனாலே அந்த கண்ணன் மேலே இருக்கும் அந்த காதலினாலே இவர்கள் பிராட்டிமார் நிலையை அடைந்து அதன் பின்பு கண்ணனோடு கூடி பிரிந்து ஊடல் செய்யும் கோபியரை போன்ற பேச்சுக்களை இந்த திருமொழியிலே அவர் பேசுகிறார். இந்த ஊடல் அப்படிங்கிறதுனா என்ன? பிரணய கலக உற்சவம் அப்படின்னு இன்னும் நாம் திவ்ய தேசங்களிலே, அதுவும் பிரதானமாக பெரிய கோவிலிலே சேவித்து மகிழ்கிறோம். ஊடல் அப்படின்னா அன்பு சண்டை, அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு அன்பு சண்டை ஏற்பட்டு விடுமாம். அன்பின் மிகுதியாலே இந்த அன்பு சண்டை ஏற்பட்டு விடுகிறது. இப்படி இந்த அன்பின் மிகுதியாலே ஏற்பட்டு விடும் இந்த அன்பு சண்டையை ஒரு விதமாக தீர்த்து வைக்க வேண்டும். இப்போ என்ன ஆகும், ஏதோ ஒரு காரணத்தினாலே பிராட்டி பெருமாளோட பேசாம இருப்பா, வேற மாதர்களோட அணைந்து வந்தான் அப்படின்ற காரணமா இருக்கலாம், அல்லது தாமதித்து வந்தான் அப்படிங்கிற காரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். இப்படி ஏற்பட்ட போது இவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பதற்காக ஏதாவது நடக்க வேண்டும். இங்கே ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு நிகழ்வு காட்டப்படுகிறது. பெருமாளும் பிராட்டியும் ராமனும் சீதையும் கட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அன்பின் மிகுதியாலே ஏதோ ஒரு காரணத்தினாலே கோபம் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப பிராட்டிக்கு பேசணும் அப்படின்னு தோண மாட்டேங்கிறது. அவரோட பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனாலும் தன்மானம் இடம் தரவில்லை. பெருமாளுக்கும் சீதையோட பேசணும் அப்படின்னு இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரா, அவர் கையில போட்டு இருக்க மோதிரத்தை, அந்த மோதிரம் தானா தரையில விழற மாதிரி கீழே போட்டுடுறாராம். அப்ப சீதையானவள் என்ன பண்றா, அந்த மோதிரத்தை, இது பாருங்க உங்க மோதிரம் கீழே விழுந்துடுத்து அப்படின்னு எடுத்து அவர் கையில கொடுத்து, அதன் மூலமாக அந்த ஒரு மோதிரத்தை ஒரு வியாஜமாக கொண்டு அவர்களுடைய ஊடல் தீர்ந்து விடுமாம். நம்மாழ்வாரும் மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான தஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே என்று திருவாய்மொழியிலே எம்பெருமானோட ஊடல் கொள்கிறார். இவர் ஊடல் கொள்ளும் போது கழகமேரேல் நம்பி தந்து போக நம்பி அப்படின்னு எல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தையை எம்பெருமானிடம் கண்ணனிடத்தே சொல்லிவிடுகிறாராம். திருமங்கை ஆழ்வாரும் ஒரு பதிகத்திலே காதில் கடிப்பிட்டு என்று தொடங்கும் பதிகத்திலே பெருமானோட ஊடல் கொள்கிறார். ஆனா அவர் ரொம்ப மென்மையான சொற்களா இதுவென் இதுவென்னோ அப்படின்னு ரொம்ப மென்மையா வந்து ஊடல் கொள்கிறாராம். குலசேகர பெருமாளானவர் ராஜவம்சத்தவர், அதனால அவர் அந்த ராஜவம்சத்தினுடைய பெருமை தோற்றும்படியாக வாசுதேவா உன் வரவு பார்த்தே இருந்தேன் அப்படின்னு தம்முடைய குடிப்பிறப்பின் மதிப்பு தோன்றும்படி இங்கே ஊடல் கொள்கிறாராம். இப்போது இந்த பாசுரத்தின் சிற்சில விஷயங்களை அனுபவிப்போம். முதல்ல இது கோபிகைகளின் பேச்சாக அமைந்துள்ளது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த குலசேகர பெருமாள் அந்த கோபிகைகளின் பாவனையை அடைந்ததுனால என்ன பண்றார், மொத்த கோபிகைகளும், அதாவது அந்த ஆயர் பாடியிலே 500,000 குடி பெண்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி கண்ணனோட ஊடல் கொண்டார்களோ அதை பற்றியெல்லாம் இங்கே நமக்கு விவரித்து காட்டுகிறார். ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு கோபிகையின் பேச்சாக அமைந்துள்ளது. இதிலே முதல் பாசுரத்திலே கண்ணன் என்ன பண்றான், ஒரு கோபிகையை யமுனை கரைக்கு வர சொல்கிறானாம். அவளும் அங்க வந்து காத்துருக்கா. அந்த யமுனை கரையானது எப்படிப்பட்ட இடம், பல்வேறு விதமான ஜனங்களும் வந்து போவார்கள், எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமா வந்து போற இடம். அந்த மாதிரி வந்து போற இடத்துல இவளை அந்த கண்ணன் வர சொல்லிடுறான். ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனிக்கூதலேறி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார்மணர் குண்டில் புலரனின்னேன், வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னு ஆழ்வாருடைய பேச்சு இங்கு அமைந்திருக்கிறது. இந்த கோபிகையை கண்ணன் வர சொல்றான், இந்த யமுனை ஆற்றுக்கு வர சொல்றான், எல்லாரும் பார்க்கிற இடத்துல வர சொல்றான். அதுக்கு மேற்பட்டு அந்த கோபிகை அங்க வந்து காத்துருக்கா, காத்துருக்கிறச்சே அவன் வரவே இல்லை. அவளும் ராத்திரி முழுக்க காத்துருக்கா, கூர்மழை போல் பனி கூதலேறி காத்துருக்கா. அந்த பனியானது கூர்மழையை போல வந்து விழறதான், இருந்தாலும் அவ காத்துருக்கா, கூசி நடுங்கி காத்துருக்கா. எதற்காக காத்துருக்கான்னா, அந்த வாசுதேவன் இருக்கானே அவனுடைய பொய்யை கேட்டு காத்துருக்காளாம். இந்த கோபிகைக்கு நன்னா தெரியும், அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கா, ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர் என பலருள்ள இவ்வூரில் இந்த நறுமணம் வீசும் கூந்தல் பூக்களை அணிந்து கொண்டிருக்கிற இந்த மாதர்கள் பல பேர் இருக்கா, இவனும் எல்லாருக்கும் பொதுவானவன், அதனால இவனுடைய மார்பை தழுவதற்கு நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கிறச்சே இவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வாசுதேவனானவன் என்ன பண்றான், அவன் ஒரு பொய்யை சொல்றான், உனக்காக எனக்காக வந்துடு அப்படின்னு சொல்றான். அந்த பொய்யை கேட்டு அந்த பொய்யை நம்பி இவ வந்துடுறாளாம். அதுக்கு மேற்பட்டு இன்னொரு விஷயத்தை இங்கே ஆழ்வார் நமக்கு காட்டியிருக்கார். அதாவது, வாசுதேவா நீ பொய் சொல்றவன் அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆண்டாளும் ஏலா பொய்கள் உரைப்பானே என்று அருளி செய்துள்ளாள். அப்படி இருக்கிறச்சே நீ சொல்லுவ, நீ என்ன வர சொல்லுவ, ஆனா நீ வருவியோ மாட்டாயோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஆனாலும் நீ வசுதேவ புத்திரனாச்சே, வாசுதேவா நீ இந்த வசுதேவரோட புத்திரன் அப்படிங்கறதுனால ஒருவேளை நீ வந்துடுவியோ, அவர் வந்து அந்த வசுதேவர் பொய் அறியாதவராச்சே, அதனால நீ ஒருவேளை உண்மையை கூறியிருப்பாய் அப்படின்னு ஒரு ஆசையில வந்துட்டேன், ஆனா நீ இங்க என்ன வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு இந்த கோபிகை பேசும் பேச்சாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு கோபிகை. இந்த கோபிகை எப்படிப்பட்டவள்னா, கெண்டை ஒன் கண் மடவாள், அதாவது இவளுடைய கண்கள் கெண்டை மீனை போலே இருக்குமாம். இந்த கோபிகை எங்க இருக்கான்னா, ஆழ்வார் தன்னை ஒரு கோபிகையாகவே நினைச்சிருக்கிறதுனால அவருக்கு அந்த ஆயர்பாடியிலே ஒரு வீடு இருப்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படியே அவர் இங்க நினைச்சுண்டு இவருடைய வீட்டுக்கு கீழையகம் கீழ் அண்டைப்புறத்திலே இருக்கிற ஒரு கோபிகையுடைய பேச்சாக அந்த கோபிகையிடம் கண்ணன் செய்யும் விஷயத்தை பற்றி இங்கே விவரித்துள்ளார். கெண்டை ஒன்கண் மடவாள் உடுத்தி கீழே அகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு மண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வியற்ப செவ்வாய் துடிப்ப தந்தையர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே என்று இங்கே அருளி செய்துள்ளார். இந்த கீழையகத்துல இருக்கிற அந்த கோபிகையை கூப்பிட்டு கண்ணன் என்ன பண்றான்னா, அவ தயிர் கடையணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. நீ மட்டும் தயிர் கடைஞ்சா எந்த ஜென்மத்துல கடைஞ்சு முடிக்கிறது, வெண்ணெய்லாம் நன்னா திரளாது, நானும் வந்து உன்னோட தயிர் கடையறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றான், அவளோட தயிர் கடைய ஆரம்பிக்கிறானா. ஆனா தயிர் கடையறதா இவனுடைய நோக்கம், இவனுடைய நோக்கம் அவள் அழகிலே ஈடுபடுவது, அதனால என்ன பண்றான், அவளை வசீகரிப்பதற்காக பற்பல சேஷிதங்களை செய்யறான். மண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வாழ்முகம் வியப்ப செவ்வாய் துடிப்ப தந்தையர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே என்று இங்கே ஆழ்வார் அருளி செய்துள்ளார். வண்டம் அவனுடைய பூங்குழலானது, அதிலே வண்டுகள் நிறைய இருக்கும், அந்த பூங்குழலானது அப்படியே தாழ்ந்துலாவும், அது பாட்டுக்கு ஆடிண்டே இருக்கும். இவனுடைய வாயெல்லாம் வியர்த்துவிடும், இவனுடைய முகமெல்லாம் உயர்த்துவிடும், வாயெல்லாம் துடிக்கும். இந்த மாதிரி இருந்து அவளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீ என்ன பண்ற, கள்ள விழியை விழித்து புக்கு. அவளுக்கு இருப்பதோ கெண்டை ஒன்கண் மடல், கெண்டை ஒன்கண், ஆனா இவனுக்கு இருக்கிறது இங்க கள்ள விழி. ஏன்னா இவனுடைய நோக்கம் இங்க என்ன, அவளுடைய அழகிலே ஈடுபட வேண்டியது அப்படிங்கிறது தான். அதனால இவன் இந்த மாதிரி நீ பண்றியே எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காயா, தாமோதரா மெய் அறிவன் நானே அப்படிங்கிறார் இங்க ஆழ்வார். தாமோதரா அப்படின்னு இங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த யசோதையானவள் இவரை தாம்பாலே கட்டி விடுகிறாள், அந்த தழும்ப மறைக்க முடியுமா, மறைக்க முடியாது இல்லையா. அத போலத்தான் நீ இங்க எதற்காக இந்த ஆட்சிக்கு தயிர் கடையறேன்னு சொல்றியோ, அதையும் உன்னால மறைக்க முடியாது என்று இங்கு இந்த கோபிகையின் பேச்சாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. முன்னொரு காலத்திலே அவன் தயிர் கடையறத்துக்கு காரணம் என்ன, தேவர்களுக்கு செய்ய வேண்டும், தேவர்களுக்காக அதிலிருந்து வரும் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே என்பது திருமங்கை ஆழ்வார் வார்த்தை. அந்த மாதிரி அந்த பெண்ணமுதை உண்பதற்காக, அதாவது மகாலட்சுமிக்காக முன்னொரு காலத்திலே அவன் கடைந்தான், அந்த பார்க்கடலை கடைந்தான். இங்கே என்ன பண்றான், இந்த ஆயச்சிறுமியின் இந்த அழகை அனுபவிப்பதற்காக தயிரை கடையறான் என்று ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள். அடுத்ததாக மூன்றாம் பாட்டு. இந்த மூன்றாம் பாட்டிலே என்ன பண்றான் கண்ணன், கருமலர் கூந்தல் ஒருத்தியை வந்து கூப்பிடுறான். அவளை எப்படி கூப்பிடுறான்னா, கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து, அதாவது கடைக்கண்ணாலே கூப்பிடுறானா, ஏன்னா நேரா பார்த்தாக்கா ஏதோ பொதுவா போயிடும் அந்த மாதிரி கூப்பிடுறது. அந்த மாதிரி நேரா பொதுவா கூப்பிடாம கடைக்கண்ணாலே பார்த்து அவளை வந்து வர சொல்றான். ஒருத்தி தன்னை கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து. ஆனா என்ன பண்றான், கண்ணாலே இவளை கூப்பிடுறான், மனசாலே இன்னொருத்தியே நினைச்சிட்டு இருக்கானா. அங்கே ஒருத்தி தன் பால் மருவி மனம் வைத்து. சாதாரணமா எப்படி இருக்கணும், மனம் செயல் மொழி இந்த மூணுமே வந்து ஒன்னா இருக்கணும். ஆனா இங்க அவன் என்ன பண்றான், அவனுடைய மனம் வேறு ஒரு கோபிகை கிட்ட இருக்கு. கண்ணாலே இன்னொரு கோபியை கூப்பிடுறான், ஆனா வாயாலே என்ன பண்றான், மற்றொருத்திக்கு மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு போய் குறித்து இன்னொரு சிறுமியை கூப்பிட்டு அந்த ஆயர் சிறுமியை இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல போய் நில்லு அப்படின்னு சொல்றான். அவளும் என்ன பண்றா, அதை நம்பின்றா. அப்பாவி பொண்ணா இருக்கா, அவளும் நம்பின்றா. ஆனா அந்த சமயத்துல என்ன பண்றான், நாலாவதாக இன்னொரு மங்கை, புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்த்தி. இந்த மாதிரி அவளுக்கும் மெய்யன் இல்லை, இப்படி எப்பே எத்தனையோ பேரோட நீ பாட்டுக்கு ஈடுபட்டு இருக்க அப்படின்னு இங்கே ஆழ்வார் சாடுகிறார். இந்த மாதிரிலாம் பண்றியே, உன்னுடைய குணம் என்ன அப்படின்னா, மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே என்பது ஆழ்வாருடைய திருவாக்கு. அதாவது இங்க என்ன காமிச்சிருக்காருன்னா, மறுதிருத்தாய், அதாவது சின்ன வயசுலயே அந்த மருத மரங்களை இருத்தான். அப்ப என்ன பண்றான், அதாவது தன்னை தீண்டின அந்த மருத மரங்களை அவன் இருத்தான். உன்னுடைய வயசு வளர வளர, உன்னுடைய பிராயம் வளர வளர, உன்னுடைய வஞ்சக செயல்களும் வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு இங்கே காட்டியிருக்கார். அதாவது இங்க காட்டப்படும் விஷயத்துடைய தாற்பரியம் என்னவென்றால், இந்த எம்பெருமான் ஆனவன் அனைவருக்கும் பொதுவானவன். அவனுக்கு பத்னி ஸ்தானத்தில் உள்ள அனைவருடைய ஸ்பர்ஷத்தையும் அவன் விரும்பி இருப்பவன். இந்த செயலை காட்டுறதுனால இந்த பாடல்கள் எல்லாம் மேலெழ பார்க்கும் போது நிந்தை போல தோன்றினாலும் உண்மையில் துதியாயிருப்பவை. அவன் எல்லாருக்கும் பொதுவானவன் என்கிறது இந்த பாட்டுகளுடைய தாத்பரியம். அடுத்ததாக தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தனென்னே பிறர் ஏசனின்னாய் ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப யான் விட வந்த என் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்புகந்தாய் அதுவும் உன் கோரம்புக்கு ஏற்குமன்றே என்று ஆழ்வார் அருளி செய்துள்ளார். அதாவது இப்ப என்ன பண்றான் கண்ணன், சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்றான், யசோதை இவனுக்கு பால் கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கா, அவளுடைய பாலும் அமுதம் போன்று இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், அந்த யசோதையை விட்டுட்டு அந்த பூதனை, அந்த பேய் போல வந்த பூதனை அவளுடைய முலையிலே சென்று வாய் வைக்கிறான். அவர் வந்து அவள் நஞ்சை கொண்டு வந்திருக்கிறாள். இந்த தாய் முலைப்பாலில் அமுதிருக்க, இந்த யசோதையுடைய முலையிலே அமுதிருக்க அதை விட்டு விட்டு தவழ்ந்து முதல்ல போறான். அப்புறம் அதுவும் முடியாமல் தளர்நடை இட்டு சென்று அந்த பேயுடைய வாயிலே முலையிலே வாயை வைத்து நஞ்சை உண்கிறான். இந்த மாதிரி அவன் பண்றதுனால என்ன ஆறுது, அவனுக்கு கெட்ட பேர் தான் வந்தது, அவனை பித்தன் என்று எல்லாரும் ஏசுகிறார்கள். அதே போல இங்க என்ன பண்றான், இங்க இந்த ஆயர் சிறுமிக்கு இவன் மீது மிகுந்த காதல் இருக்கு. ஆய்மிகு காதலோட யான் இருப்ப, இந்த மிகுந்த காதலோட யான் இருக்கிறச்சே நீ என்ன பண்ற, நான் வந்து உன்னை உன்கிட்ட ஒருத்திய தூது அனுப்புறேன், என்னுடைய வேலைக்காரியை தூது அனுப்புகிறேன், நீ என்ன பண்ற, அவகிட்டே போகத்தை நன்குகந்தாய் நீ மிகு போகத்தை நான் விட வந்த என் தூதியோட நீ மிகு போகத்தை நன்குகந்தாய் அப்படிங்கிற இந்த மாதிரி உன்னோட ஆசைப்பட்டு உன்னோட சேரணும் அப்படிங்கிற ஆசையிலே நான் இருக்கிறதுனாலே நான் வந்து நிறமெல்லாம் வெளுத்து போயிருக்கேன். ஆனா நீ அதை விட்டுட்டு என்னுடைய தூதியை போய் அணைச்சுக்கிறியே, அவளுக்கு இந்த நினைவு இல்லாம இருக்குமே, அதனால அவ தடுமாற மாட்டாளா, அப்படி இருந்தும் அவளை நீ அணைப்பதை நீ மிகுந்த போகமாக கருதுகிறாயே, இதை நான் என்னன்னு சொல்றது, இதுவும் உன் கோரம்புக்கு ஏற்குமென்றே. இது கோரம்பு அப்படின்னா தீம்பு, அதாவது உன்னுடைய தீம்பைத்தான் இது சொல்கிறது. இதனால் நீ தீம்பு செய்பவன் என்று ஏற்படுமே ஒழிய இதனால் உனக்கு வேற எந்த பயனும் இல்லை என்கிறார். அடுத்தபடியாக அஞ்சாவது பாசுரத்திலே கண்ணன் என்ன பண்றான்னா, இன்னொரு ஆய்ச்சிறுமி, அந்த ஆய்ச்சிறுமி கிட்ட நான் உனக்கே ஆட்பட்டவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான், ஆனா அவளோட வீதியிலே போறானா, அதுவும் எப்படி போறானா, ராத்திரி போறானா. அவளோட வீதியிலே ராத்திரி போவது மட்டும் இல்லாமல் என்ன பண்றா, இன்னொரு கோபிகையை வேற அணைந்து கொண்டு செல்கிறானா. அவள் எப்படிப்பட்டவள்னா, மின்னொத்த நுண்ணிடையாள், மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு வீங்கிருள்வாய் எந்தன் வீதியூடே பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன் அப்படின்னு இந்த ஆய்ச்சி இங்கே பேசுகிறாள். அதாவது மின் போன்ற சிறுத்த இடையை உடையவள் ஒருத்தியை என்ன பண்றா, அந்த இடை வருந்தாதபடி, அந்த இடை நோவாதபடி அணைத்து கொண்டு வீங்கிருள்வாய் ராத்திரி பொழுதிலே போகிறான். ஆனா ராத்திரி போது போறானே, எப்படி போயின்னு இருக்கான்னா, பொன்னொத்த வாடை, அதாவது பொன் போன்ற இருக்கும் அவனுடைய ஆடை, அதை போட்டுண்டு போறதுனால இருளுக்கும் ஒளி அளிக்கக்கூடிய பொன்னிற ஆடையை கொண்டு அதை வச்சுட்டு ஏதோ மறைச்சிட்டு போற மாதிரி வேற நினைச்சிட்டு போயின்னு இருக்கானா. போகும்போது இந்நாளை கொண்டு போகிறோம், நம்ம கிட்ட இந்த ஆய்ச்சி ஒரு காதலோடு இருக்காளே, இவளோட தெருவழியா போகிறோம், அதுவும் இருண்டிருக்கிற இந்த காலத்திலே போகிறோம் அப்படிங்கிற இந்த பயம் எதுவுமே இல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கானாம். கண்ணுற்றவளை நீ கண்ணாலிட்டு கை விழிக்கின்றதும் கண்டேன் என்றேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் அடுத்தது. அதாவது என்ன பண்றான், இங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்த்த பக்கம் இன்னொருத்தி வராளாம், அவளை பார்த்து என்ன பண்றானா, கண்ணுற்றவளை நீ கண்ணாலிட்டு, அவளை கண்ணாலேயே தனக்கு அனன்யார்கையாகும்படி நோக்கிறானா, நோக்கிட்டு கை விழிக்கிறானா, அதாவது இந்த இடத்துக்கு வா, இவளை ஒரு கையாலே அணைத்து கொண்டு அந்த இன்னொரு கோபிகையை இந்த இடத்துக்கு வா அப்படின்னு அழைத்து கொண்டு போகிறபடி பண்றானா. அதெல்லாம நான் பார்த்துட்டே இருக்கேன், இப்படிலாம் இருக்கிறச்சே என்னக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய், சரி நீ இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு இந்த ஆய்ச்சியர் சொல்ல, அப்படிலாம் எனக்கு ஏதோ உண்டா, இந்த மாதிரிலாம் வேறு சிலர் எனக்கு உண்டா, உன்னை விட்டு எனக்கு வேற யாரையும் தெரியாது எப்படின்னு அப்படின்னு கண்ணன் சொல்ல, இன்னம் அங்கே நட நம்பி நீயே அப்படின்னு இந்த ஆய்ச்சி அவனை விரட்டுகிறாள். அதாவது என்ன சொல்றா, நம்பி அப்படின்னு சொல்றதுனால நீ குணபூர்த்தி உடையவன், நீ உனக்கு எல்லாமே இருக்கு, நீ நிறைவாளன், அப்படி இருக்கிற நீ உன்னை தவிர எனக்கு வேற யாரையுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஏதோ குறைவாளனை போல ஏன் சொல்ற, நீ அங்கேயே போ என்று இந்த ஆய்ச்சி விரட்டுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அடுத்ததாக மற்பது தோளுடை வாசுதேவா வல்வினையேன் துயில் கொண்டவாறே இற்றை இரவிடை ஏமத்து என்னை இன்னனை மேலிட்டு அகன்று நீ போய் அற்றை இரவும் மற்றையோர் பெற்றேனாலும் அறிவையரோடும் அணைந்து வந்தாய், எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய், எம்பெருமான் நீ எழுந்தருளே என்று இன்னொரு ஆய்ச்சியினுடைய பேச்சாக அமைந்திருக்கிறது. இங்கே என்ன பண்றா, மற்பொரு தோளுடை வாசுதேவா அப்படின்னு இந்த ஆய்ச்சி கூப்பிடுகிறார். மற்பொரு தோளுடை வாசுதேவா அப்படின்னு சொல்றதுனால நீ கண்டபடி நடந்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது, அடக்குவார் இல்லாத பிள்ளையாலே நீ இருக்கிறாய், அதனால உன்னுடைய செயல்கள் எதுவுமே வந்து ஆச்சரியத்தை தரவில்லை என்று காட்டுகிறார். இந்த ஆய்ச்சி என்ன பண்றா, கண்ணனோட முதல்ல கூடியிருக்கா, அதனாலே ஒரு சுகமான அணையிலே சுகமான படுக்கையிலே இருக்கிறார்கள். இப்போ கண்ணன் என்ன பண்றான், இந்த சுகமான படுக்கையிலே இவ இருக்கா, அதனால இவன் நன்னா தூங்கிடுவா, நம்ம இவளை அணைச்சுட்டு இருக்கோம், இனிய படுக்கையாமும் இருக்கு, இவன் நன்னா தூங்கிடுவா, இவ தூங்கின உடனே நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு என்ன பண்றான், கிளம்பி போயிடுறான்னா. அதை ஆழ்வார் வல்வினையேன் துயில் கொண்டவாறு, என்னுடைய வினையானது, என்னுடைய பாவம், அதாவது இந்த தூக்கமும் எனக்கு ஒரு பகையாயிட்டுதே, இந்த மாதிரி இருக்கும் இந்த படுக்கையிலே நான் படுத்து தூங்கி போனேன், வல்வினையேன் துயில் கொண்டவாறே நீ அப்ப என்ன பண்ற, நடுராத்திரியில கிளம்பி போயிடுற, இற்றை இரவிடை ஏமத்து என்னை இன்னனை மேலிட்டு அகன்று நீ போய், இந்த அணை மேல என்ன விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்ட, கிளம்பி எங்க போன, இன்னொரு கோபிகை இடத்துல போனேன், அங்க எத்தனை நேரம் இருந்த, என்னை ஏமாத்தினா மாதிரி அந்த கோபிகையை இன்னொரு கோபிகையை ஏமாத்த முடியல, அதனால என்ன பண்ற, அற்றை இரவும் அந்த இரவும் முழுக்கவும் ஓர் பிற்றை நாளும் அடுத்ததாக இருக்கிற அந்த ஒரு முழு நாளும் இருந்த அவளோட இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அறிவையரோடும் அணைந்து வந்தாய், ஆய்ப்பாடியில இருக்கிற எல்லா சிறுமிகளோடும் அணைந்து வந்தாய். இப்படி சொன்ன உடனே சரி இவள் கோபத்தை தீர்ப்பதற்காக நான் என்ன பண்ணலாம், இவளை அணைக்கலாம் அப்படின்னு கண்ணன் வந்து இவளை அணைக்க வரானான். இப்படி அணைக்க வரச்சே இந்த கோபிகை கேட்கிறாள், எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய், தீண்டத்தகாத எவளை தீண்டி வந்தாய் என்று எனக்கு தெரியாது, என்னை தீண்டாமல் நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்றாள். எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய் வந்தாய் அப்படின்னு முதல்ல ஒருமையிலே கூறுகிறாள். இந்த ஒருமையிலே சொன்ன உடனே அவளுக்கு என்ன ஆகுது, அடடா நம்ம ஏதோ பழைய ஞாபகத்துல, ஏன்னா இவளோட கூடி இருக்கிறச்சே கண்ணன் என்ன பண்றான், இவளுக்கே ஆட்பட்டு இருக்கார் போலே இருக்கான், அதனாலே உரிமை எல்லாம் உண்டு அப்படிங்கிற அந்த நினைப்பிலே அவள் ஒருமையிலே எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய் அப்படின்னு சொல்லிடுறா, வந்தாய் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா உடனே வந்து அவளுக்கு தோன்றுது, அடடா நம்ம பழைய ஞாபகத்துல சொல்லிட்டோமே, தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு உடனேவே என்ன பண்றா, எம்பெருமான் அப்படின்னு சொல்லிடுறா. எம்பெருமான் நீ எழுந்தருளே, நீ மிக பெரியவர் எம்பெருமான், தப்பா சொல்லிட்டேன், பொறுத்தருள வேண்டும், நீங்க எழுந்தருளும் என்று சொல்லிவிடுகிறாள். அடுத்ததாக இன்னொரு கோபிகையினுடைய பாட்டு. பையறவின் அணை பள்ளியினாய் பண்டையோம் அல்லோம் நாம், நீ உகக்கும் மையறி உன் கண்ணினாரும் அல்லோம் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த ஆயர் சிறுமி என்ன சொல்றா, பையறவின் அணை பள்ளியினாய் அப்படின்னு சொல்றா. அதாவது நீ படுத்துட்டு இருக்கிறது அந்த ஆதிசேஷன் மேலே, அந்த மாதிரி ஆதிசேஷன் மேலே நீ படுத்துட்டு இருக்கியே, முன்னொரு காலத்துல அதாவது பண்டையோம் அல்லோம் நாம், நாங்கள் பழையவர்களா இருந்த காலத்துல என்ன பண்ணோம், இந்த கண்ணனை வந்து நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று என்று இருந்தோம். அதாவது இந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கானே அவனே நமக்கு சரண் அப்படின்னு இருந்தோம். ஆனா இப்ப நாங்க அந்த மாதிரி வந்து ஏமாறுறவா கிடையாது அப்படிங்கிறா. ஏன்னா கண்ணன் என்ன சொல்றான், நான் இவா கிட்ட வந்து இதை பாரு, நீ என்னை விரும்பாவிட்டாலும், நீ என்னை வேண்டான்னு நினைச்சாலும் நான் வந்து உன்னையே விரும்பி இருப்பேன், அதற்காகத்தான் நான் அந்த திருவனந்தாழ்வான் மேலே சயனித்து கொண்டு இருக்கிறேன், உலகனைத்தையும் எப்படி ரட்சிப்பது அப்படின்னு சிந்தை செய்து கொண்டு அந்த அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்றானாம். அதனால சொல்றா, ஏ பையரவின் அணை பள்ளியினாய் பண்டையோம் அல்லோம் நாம், நாங்க அந்த மாதிரிலாம் முன்னாடி நினைச்சு ஏமாறுறவா கிடையாது அப்படின்னு சொல்றாளாம். அதற்கு அவன் என்ன பண்றான், உடனே நீங்க பழையவர்கள் இல்லைனாலும் நாம் பழையவன் தானே, அதனால எப்போதும் போல் உங்களை நான் உகந்தே இருக்கேன் அப்படின்னு சொல்றானாம். அதுக்கு இந்த ஆய்ச்சி சொல்றா, அப்படிலாம் கிடையாது, நீ உகக்கும் மையறி உன் கண்ணினாரும் அல்லோம், நாங்க வந்து நீ இப்போது யார் மேல ஆசை வைத்திருக்கிறாய், அந்த கண்ணழகு படைத்த கோபியர்களிடையே ஆசை வைத்திருக்கிறாய் இல்லையா, நாங்க அந்த மாதிரியும் கிடையாது, நீ உகக்கும் மையறி உன் கண்ணினாரும் அல்லோம் அப்படின்றா. உடனே கண்ணன் என்ன பண்றான், சரி அப்ப நான் என்னதான் செய்யணும் அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறான். உடனே அவ சொல்றா, எம் சேரி வர ஒழி நீ, அதாவது எங்களுடைய ஆய்ச்சேரிக்கு நீ வராம இருந்தாலே போரும் அப்படிங்கிறான். உடனே கண்ணன் கேட்கறான், அது எப்படி, அனைவருக்கும் பொதுவான உங்களிடத்துக்கு நான் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றீங்கோ அப்படின்னு கேட்க, அதுக்கு சரி அனைவரும் போய் வரும் காலங்களிலே உன்னை வராத அப்படின்னு நாங்க சொல்லல, ஆனா நீ எப்படிப்பட்டவன், இரவு தானே எங்களை வந்து காத்திருக்க சொல்வ, அந்த மாதிரி ஒருவரும் இல்லாத காலத்திலே இவன் இங்கு வருகிறானே, இவன் இங்கு வரானா இவனுக்கு இவளோட ஒரு தொடர்பு இருக்கும் என்று எல்லாரும் சந்தேகப்படும் படியான அந்த காலங்களிலே வராதே அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் என்று சொல்கிறானான். உடனே அவன் என்ன பண்றான், கண்ணன் சரி இவா இப்ப நம்மளை வர வேண்டாம்னு சொல்றா, இப்ப நம்ம வந்து நம்மளோட அஸ்திர பிரயோகத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறானான். அதுக்காக என்ன பண்றான், தன்னுடைய அழகை காட்டி அவர்களை மயக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றான், தன்னுடைய செய்ய உடையும் திருமுகமும் செங்கனிவாயும் குழலும் காட்டுறானாம். அதனால அவ சொல்றா, அந்த பார்த்துட்டு நீ என்னதான் உன்னுடைய செய்ய உடை, அதாவது உன்னுடைய அழகான உடை, உன்னுடைய அழகான திருமுகம், உன்னுடைய செங்கனி வாய், அதெல்லாத்தையும் நீ எங்களை காமிச்சு புன்முறுவல் செய்து எங்களை மயக்க நீ முயற்சித்தாலும் நாங்க வந்து உன்னை பார்க்க கூட மாட்டோம் அப்படின்னு சொல்றானா. ஏன்னா பொய் ஒரு நாள் பட்டதே அமையும் அப்படிங்கிறா. உன்னுடைய பொய்யில இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாள் உன்னுடைய பொய்யை கேட்டு அதிலே மயங்கி அதை உண்மை அப்படின்னு நம்பி இருந்தோம், அப்ப நாங்க பட்டெல்லாம் பட்ட பாடெல்லாம் போதுமப்பா, இனிமே நான் உன்னை கண்ணெடுத்து கூட பார்க்க போறதில்ல, நான் கண்ணெடுத்து கூட பார்க்கலன்னா கண்ணெடுத்து பார்த்தாதானே அதுக்கப்புறமா வந்து நீ சொல்ற அந்த பேச்சை நாங்க கேட்க போறோம், முன்னாடியே நாங்க இதெல்லாம் பட்டுட்டதுனால நாங்க கண்ணால கூட பார்க்க போறதில்ல, புள்ளுவம் பேசாதே போகு நம்பி அப்படிங்கிற, அதாவது உன்னுடைய வஞ்சனங்களை எல்லாம் அறிந்த எங்களிடத்தில் மறுபடியும் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றா. என்னை போ அப்படின்னு சொல்றியே, உங்களை ஒழிய எனக்கு வேற போக்கிடம் இருக்கா அப்படின்னு கண்ணன் கேட்க, போகு நம்பி நம்பி அப்படிங்கிற சொல்லாலே திருநாமத்தாலே அவனை அழைக்கிறாள். அதாவது நிறைவாளராய் இருக்கிற நீ குறைவாளரை போல சில வார்த்தைகள் சொல்லலாமோ, உன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமில்லாதபடி எவரையும் எதிர்பாராமல் நிறைவாளராக நீ இருக்கியே, அதை நாங்க தெரிஞ்சுட்டோம், அதனால இப்போது ஏதோ உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது, போக்கிடம் உண்டா அப்படின்னு குறைவாளரை போலே பேசாதே, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிறா. அடுத்ததாக இன்னொரு கோபியினுடைய வார்த்தை. அவகிட்ட என்ன பண்றான், என்னை வருகவென குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நிழல் மன்னி அவளை புணரப்புக்கு மற்றென்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய். அதாவது என்ன பண்றான், ரெண்டு கோபிகை கிட்ட ஒரே இடத்துக்கு வர சொல்லிடுறான். ஒருத்தி கிட்ட என்ன பண்றான், இந்த முல்லை பந்தர் இந்த முல்லை பந்தலுக்கு கீழே நீ வா அப்படின்னு சொல்லிடுறான், இந்த சமயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இன்னொருத்தி கிட்ட என்ன பண்ணிடுறான், அதே முல்லை பந்தல் கிட்ட வர சொல்லிடுறான், ஆனா எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லல. அதனால அவ என்ன பண்றா, எப்ப வரணுங்கிறது தெரியாததுனால அங்கேயே குடில் கட்டிண்டு நீண்ட நாட்களாக அவள் காத்து கொண்டிருக்கிறாளாம். அப்படி அங்கே குடில் கட்டி கொண்டிருந்தவளை இவன் அணைக்க தொடங்கினான். இப்ப வந்து இவன் வந்துட்டா, நீண்ட நேரம் அவளோடு அணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு பரிமாறி கொண்டிருக்கும் காலத்திலே இவள் வந்துட்ட உடனே, இவளை கண்ட உடனே என்ன பண்றான், கலங்கி போயிடுறான். கலங்கி வந்து அப்பால் செல்கிறானாம். ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன, இருவரையும் ஒரே இடத்திலே இருவருக்கும் இடம் குறித்து கொடுத்ததிலிருந்து இந்த இருவரையும் தன்னை நினைத்து ஏங்க செய்ய வேண்டும் அப்படிங்கறதே இவனுடைய நினைவாக இருக்கிறதாம். அதுக்காக அவன் என்ன கலங்குறானா, கலங்குறா மாதிரி நடிக்கிறானாம். என்ன பண்றான், பொன்னிற வாடையை கையில் தாங்கி பொய் அச்சம் காட்டி நீ போதியேலம், அதாவது பொய்யாக பயந்தவன் போல பண்ற, இங்கேருந்து அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டு என்ன பண்ற, சிரிக்கிற. இதனால நீ பண்றதுல இருந்தே நீ மெய்யா இருக்கல அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போயிடுறது. பொன்னிற வாடையை கையில் தாங்கி பொய் அச்சம் காட்டி நீ போதியேலும் இன்னும் என் கையகத்தி ஈங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே அப்படிங்கிறாள் இந்த கோபிகை. அதாவது என்ன சொல்றா, நீ என்ன பண்ண போற, மறுபடியும் என்கிட்ட மாட்டிக்கதான் போற, இந்த மாதிரி பண்ணத்தான் போற, இது உன்னுடைய இயல்பா போயிடுறது. அதனால இன்னொரு நாள் என் கையிலே அகப்படுறல, அப்ப வந்து என்னுடைய சினத்தை என்னுடைய கோபத்தை நான் தீர்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறாளாம். இந்த கோபத்தை நான் தீர்த்து கொள்கிறேன், எப்படி அவள் கோபத்தை தீர்த்து கொள்வாள் அப்படிங்கறதே நம்ம பூர்வாச்சாரியர்கள் அழகான ஒரு ஐதீகத்தாலே காட்டி கொடுத்துள்ளார்கள். உயிந்த நம்பி அப்படிங்கிற உயிந்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு அறையர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எம்பெருமானார் காலத்திலே எழுந்தருளியிருந்தார். அவர் வந்து இந்த பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கும் போது முதல்ல என் சினம் தீர்வன் நானே அப்படிங்கிறச்சே காலால உதைக்கிற மாதிரி, அதாவது அந்த கோபிகை காலால உதைக்கிற மாதிரி அபிநயம் பிடித்து காட்டுகிறாராம். இதை பார்த்து கொண்டிருந்த எம்பார் அவர் பரம ரசிகராச்சே அதனால அவர் பார்த்துட்டு என்ன பண்றாராம், இந்த கண்ணன் இப்படிலாம் அந்த கோபிகை அடிச்சு உதைச்சா அதெல்லாம் வந்து அதுக்காக அவன் கலங்குவானா, ஒருபோதும் அவன் கலங்க மாட்டான், அதிலே அவன் மிகவும் ஆனந்திப்பான். அவனுக்கு கோபம் விளைக்கும் விதமாக, அதாவது இந்த கோபிகை தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணா அவனுக்கு துக்கம் ஏற்படும் அப்படின்னா, அவன் வரச்சே அவனை பார்க்காமல் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டால் அப்போதுதான் அவளுக்கு அவன் சினம் தீரும், அவனுக்கும் துக்கம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்தே பின்னாடி உட்கார்ந்திருந்தே வந்து அவர் காண்பித்து கொடுத்தாராம். அதை கண்ணுற்ற அந்த உயிந்த நம்பி உயிந்த பிள்ளை அப்படிங்கிற அந்த அறையர் அதை பார்த்துட்டு இரண்டாவது முறையாக அபிநயம் பிடிக்கும் போது எம்பார் எப்படி விவரித்தாரோ அதை போலே அபிநயம் பிடித்து காட்டினாராம். அடுத்தபடியாக ஒன்பதாவது பாட்டு, மங்கள நல் வனமாலை மார்பில் இளங்க மயில் தழை பீலி சூடி பொங்கிழவாடை அறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புணரப்பெய்து கொங்கு நறுங்குழலார்களோடு குழைந்து குழல் இனிதூதி வந்தாய், எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழல் இன்னிசை போதராதே அப்படின்னு அமைந்திருக்கிறது. அதாவது இவன் கண்ணனானவன் என்ன பண்றான், மங்கள நல் வனமாலை மார்பில் இளங்க, வனமாலையை தன்னுடைய மார்பிலே அவன் தரித்து கொண்டிருக்கிறான். இப்படி தரித்துண்டு என்ன பண்றான், மயில் தழை பீலி சூடிக்கிறான், மயில் பீலியை சூடிக்கிறான், காதுல பூங்கொத்துக்களை கொண்டு அலங்காரம் செய்து கொண்டுள்ளான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றான், குழைந்து குழல் இனி ஊதி வந்தாய், அதாவது நன்னா குழலை ஊதிண்டே வரானாம். இந்த குழல் ஊதுவது அப்படிங்கிறது இங்க எதற்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சம்சலேஷத்தை காட்டும் விதமாக, அதாவது இவர்கள் கூடியிருப்பதை காட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. குழைந்து குழல் இனி தூதி வந்தாய், நீ எல்லாருக்கும் பொதுவானவன், அதனால உன்னுடைய புல்லாங்குழலும் அனைவருக்கும் பொதுவாக கேட்டு அனுபவிக்கத்தக்கது. அப்படி இருக்க ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் கேட்கும்படியாக குழல் ஊத வேண்டும் என்று விரும்பினால் நீ ஊதினாலும் உன்னுடைய குழலானது புறப்படாமல் இருக்கிறதே, இது உன்னுடைய குழலின் தன்மையாக இருக்கிறதே என்று ஆழ்வாருடைய பயிற்சியாக அமைந்திருக்கிறது. இதற்கு என்ன கருத்துன்னா, இங்க குழலோசை அப்படின்னு சொல்றது கண்ணனோடு கூடியிருப்பது, அதாவது இங்கே மல்ச்சியர்கள் தாம் அவனுக்கு தோற்றமை அதை பற்றி காட்டியிருக்கிறார். உன்னுடைய குடலோசை புறப்படாது அப்படின்னு சொல்றதுனாலே எங்கள் அனைவரோடும் கூடியிருப்பது உனக்கு பொருந்தாது, நீ எங்கள் அனைவரிலும் மேம்பட்டவன், அறியாத பிள்ளைகளான எங்களோடு கூடுவது தகாது என்று இவர்களுடைய தோல்வி தோற்க சொன்ன பாசுரம் இது. இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், கண்ணன் இவர்கள் எல்லாவிடத்திலும் எல்லாரிடத்திலும் தோற்பதாக காட்டுவது, அது எப்படின்னா அவன் தான் தோற்பதாக அவர்களிடத்தை காட்டி அவர்களை வென்று விடுவான் என்பதே இதை இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கிறார். அடுத்ததாக தலை கட்டும் பாசுரம், அல்லிமலர் திருமங்கை கேழ்வந்தன்னை நயந்து இளவாய்ச்சிமார்கள் எள்ளி பொழுதினில் ஏமத்தூடி எழுகி உரைத்த உரையதனை கொல்லிநகர்கிரை கூடர்கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய இன்தமிழ் மாலைப்பத்தும் சொல்லவல்லார் கில்லை துன்பம்தானே என்று அமைந்திருக்கிறது. அதாவது இங்கே அல்லிமலர் திருமங்கை கேழ்வந்தன்னை நயந்து, அதாவது இந்த பெரிய பிராட்டியாருடைய கேழ்வன் அந்த கண்ணன் அவனை நயந்து இளவாய்ச்சிமார்கள், அவனை பிரிந்தால் தரிக்க மாட்டாத இளமையை உடைய ஆய்ச்சிமார்கள் அவர்கள் எள்ளி பொழுதினில் ஏமத்தூடி, அதாவது ராத்திரி பொழுதிலே யாருமே வள தடுக்க முடியாது, ராத்திரி பொழுதுனால பெரியவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், அப்படிப்பட்ட சமயத்திலே இவர்கள் தங்களுடைய கிரகத்திலிருந்து வெளியே வந்து கண்ணனோட கூடணும் அப்படின்னு வந்தா யாராலையும் விளக்க முடியாது. அப்படிப்பட்ட பொழுதினில் அவர்கள் ஊடி எழுகி உரைத்த உரையதனை, அதனாலே பிணங்கி அதனாலே ஏற்பட்ட அப்போது சொன்ன இந்த உரையதனை உரைப்பவர்கள் கொல்லிநகர் கிரை கூடல் கோமான் அப்படின்னு காட்டிவிடும். அதாவது குலசேகர பெருமாள் கொல்லிநகர்க்கு இறைவன், அதாவது சேர குலமான சேர நாடான திருவஞ்சிக்களத்துக்கு நாயகர். அது மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டின் தலைநகரமான கூடல் நகர் கூடல் நகரத்திற்கும் கோமான், முன்னாடியே அவர் கோழிக்கோன் அப்படின்னும் சொல்லியிருக்கார். அதனாலே சேர சோழ பாண்டிய இந்த மூன்று நாடுகளுக்கும் தலைவரான குலசேகர பெருமாள் என்பது தேர்ந்த அர்த்தமாக கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்டவர் ஆயர் சிறுமியர் தங்களுடைய பெண்மைக்குரிய அபிமானம் எல்லாம் நீங்கினபடியை சொன்னது போலே இவர் மூன்று நாடுகளுக்கும் தலைவராயிருந்தாலும் தம்முடைய அபிமானம் எல்லாம் நீங்கியதை சொன்னார் என்பது தோற்றுகிறது. இப்படி இவர் அனுபவித்திருக்கும் இந்த திருமொழியை அனுபவிப்பவர்களுக்கு இல்லை துன்பம்தானே, அதாவது இவர்களுக்கு ஒரு பொழுதும் இதை அனுசந்திப்பவர்களுக்கு இந்த பகவத் அனுபவமானது தடை ஏற்படாமல் எப்பொழுதும் விளைந்து கொண்டே இருக்கும். இந்த பகவத் அனுபவமே யாத்திரையாக பெறுவார்கள், இதுவே அவர்களுக்கு இலக்காக எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் என்பது இதனாலே தேர்ந்த கருத்து. நாமும் அதையே பிரார்த்திப்போமாக. அடியேன் கூறியவற்றில் உள்ள குற்றம் குறைகளை பொறுத்தருள வேணுமாறு பெரியோர்களிடம் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.